வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆப்பிரிக்க நாடுகள் பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று தாயகம் திரும்புகிறார். மத்திய அரசு ஊழியர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி இணையதளத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். சுகாதாரம் மற்றும் ஆயுள் காப்பீடு பிரீமியம் தொகைக்கான ஜிஎஸ்டி வரி விகிதத்தை குறைப்பது குறித்து இரு அமைச்சகங்களின் பிரதிநிதிகள் குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. தேசிய வேளாண் மாநாட்டை அத்துறைக்கான அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். ரஞ்சிக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணிக்கு எதிரான ஆட்டத்தில் தமிழக அணி முதல் இன்னிங்ஸில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 379 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். ஆப்பிரிக்க நாடுகள் பயணத்தின் நிறைவாக மலாவி சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை பார்வையிட்ட பின் இன்று தாயகம் திரும்புகிறார். அவரது இந்த பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்றும் அந்நாடுகள் உடனான உறவுகளின் புதிய அத்தியாயம் தொடங்கியுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியா தலைமையில் நடைபெற்ற G20 அமைப்பின் உச்சி மாநாட்டில் ஆப்பிரிக்க யூனியன் நிரந்தர உறுப்பினராக சேர்ந்ததற்கு பிறகு குடியரசுத் தலைவர் மேற்கொள்ளும் முதல் பயணம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசு ஊழியர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி இணையதளத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். மக்களை மையமாக கொண்ட நிர்வாகத்தை ஊக்குவிக்கும் வகையில் கடந்த 2020 ஆண்டு கர்மயோகி இயக்கம் தொடங்கப்பட்டது. டிஜிட்டல் முறையில் வடிவமைக்கப்பட்ட இந்த கற்றல் முறையில் குடிமைப்பணி அதிகாரிகளுக்கு திறன் மேம்பாடு மற்றும் மனிதவள மேலாண்மை குறித்த பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. தேசிய கற்றல் வாரத்தில் தனிநபர் மற்றும் அமைப்புகளின் திறன் மேம்பாட்டை ஊக்குவிப்பதற்கான பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
மத்திய அரசு பணியாளர்களின் திறனை ஊக்குவிப்பதற்காக அனுபவமிக்க வல்லுநர்கள் பகிர்ந்து கொள்ளும் அறிவுரைகள் அடங்கிய தொகுப்புகள் இந்த இணையதளத்தில் உள்ளன. பிரத்யேகமாக இந்த இணையதளத்தின் மூலம் அனைவரும் அவர்களது பணிக்கேற்ற பயிற்சியை எடுத்துக்கொள்ள வசதி செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆன்லைன் வகுப்புகளுக்கு பின்னர் சான்றிதழும் வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது.
சுகாதாரம் மற்றும் ஆயுள் காப்பீடு பிரீமியம் தொகைக்கான ஜிஎஸ்டி வரி விகிதத்தை குறைப்பது குறித்து ஜிஎஸ்டி கவுன்சில் சார்பில் அமைக்கப்பட்ட இரு அமைச்சகங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகள் குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட இரு அமைச்சகங்களின் சார்பில் ஏற்படுத்தப்பட்ட குழு ஜிஎஸ்டி வரி விகிதத்தை குறைப்பது குறித்து விவாதிக்கவுள்ளது. சுகாதாரம் மற்றும் ஆயுள் காப்பீட்டுக்கான பிரீமியத்திற்கு 18% ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டிருந்த நிலையில் அதனை குறைக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், நாட்டின் பொருளாதார சூழல் உலக நாடுகளுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டார். நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு 700 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உள்ளது என்று அவர் கூறினார். பருவநிலை மாற்றம் போன்ற இயற்கை பேரிடர்களை சமாளிக்க தேவையான தீர்வுகளை காண்பதில் உலக வங்கி பிற நாடுகளுடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார். நிலக்கரித்துறையில் மத்திய அரசு மேற்கொண்டு வரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அதிக எண்ணிக்கையிலான விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளது இத்துறையின் வளர்ச்சியை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலக்கரி சுரங்க ஏலத்தில் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் மொத்தம் 44 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியா இலங்கை இடையே ஏராளமான வர்த்தக வாய்ப்புகள் உள்ளதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு விஜிதா ஹெரத் தெரிவித்துள்ளார். கொழும்புவில் நடைபெற்ற இலங்கை வாழ் இந்தியர்கள் ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், பொருளாதாரத்தில் நாடு இக்கட்டான சூழலில் சிக்கி தவித்தபோது இந்தியா பல்வேறு உதவிகளை வழங்கியதை நினைவு கூர்ந்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய இலங்கைக்கான இந்திய தூதர் திரு சந்தோஷ் ஜா, இரு நாடுகளுக்கும் இடையேயான பேச்சுவார்த்தைகளின் மூலம் வர்த்தகத்தை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் குறித்து விவாதிக்கப்படும் என்று கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள். ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக 15 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு. வேளாண் துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த 3 லட்சம் கோடி ரூபாய். தமிழகத்திற்கு 2 புதிய வந்தே பாரத் ரயில் சேவை. தூத்துக்குடி துறைமுகத்தில் 7,000 கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள். 11 புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம். செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு. புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென 1,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள்.
தேசிய வேளாண் மாநாட்டை அத்துறைக்கான அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டில் உள்ள வேளாண் நடைமுறைகளில் புதிய தொழில்நுட்பங்களை கொண்டுவரும் நோக்கில் இந்த மாநாடு நடத்தப்படுகிறது. ராபி பருவத்தில் வேளாண் உற்பத்தி அதிகரிப்பதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் குறித்து இம்மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. இதில் மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள், மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் மற்றும் வேளாண் அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். இந்திய சவுதி அரேபிய நாடுகளுக்கு இடையே அரசியல், பாதுகாப்பு மற்றும் கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவது குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையின் போது இருதரப்பு உறவுகள், மண்டல மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி தலைமையிலான பிரதிநிதிகள் குழுவும், சவுதி அரேபியா சார்பில் அந்நாட்டு அரசியல் விவகாரத்துறை இணையமைச்சர் டாக்டர் சவுதல் சதி தலைமையிலான பிரதிநிதிகள் குழுவும் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் தொழில்துறையின் வளர்ச்சிக்காக மாநில அரசு மேற்கொண்டு வரும் சீரிய நடவடிக்கைகள் காரணமாக கடந்த 3 ஆண்டுகளில் 31 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மாநில வர்த்தகத்துறை அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முன்னெப்போதும் இல்லாத வகையில் புதிய முதலீடுகள் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக கூறினார். 2வது கட்ட டைடல் பார்க் அமைக்கும் பணிகள் விரைவில் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். விவசாயிகளின் சொர்க்க பூமியாக திகழும் தஞ்சாவூரில் வேளாண் சார்ந்த தொழிற்பேட்டையை கொண்டு வருவதன் மூலம் விவசாயிகளின் வருவாயை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் கூறினார். துருக்கியில் மத்திய அக்ஸ்ராய் மாகாணத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 7 பேர் உயிரிழந்துள்ளனர், 33 பேர் காயமடைந்தனர். பயணியர் பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த விபத்தில் காயமடைந்த சிலரது உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக அந்த அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களை அடையாளம் காணும் பணி நடைபெற்று வருவதாகவும் அந்த தகவல் மேலும் கூறுகிறது. இந்த விபத்து தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ஏழைகளின் நலனுக்கு மாநில அரசு உயர் முன்னுரிமை அளிக்கும் என்று ஹரியானா மாநில முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி தெரிவித்துள்ளார். புதிய அரசு பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு நடைபெற்ற முதலாவது அமைச்சரவைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவச டயாலிசிஸ் சேவை வழங்கப்பட உள்ளதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. எஸ்சி பிரிவினருக்கான இடஒதுக்கீடு உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பின்படி அமல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு சைனி தெரிவித்துள்ளார். ரஞ்சிக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணிக்கு எதிரான ஆட்டத்தில் முதலில் பேட் செய்து வரும் தமிழக அணி முதல் இன்னிங்ஸில் 1 விக்கெட் இழப்பிற்கு 379 ரன் எடுத்துள்ளது. தில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த சாய் சுதர்ஷன் 202 ரன்களுடனும் வாஷிங்டன் சுந்தர் 96 ரன்களுடனும் களத்தில் உள்ளனர். புரோ கபடி லீக் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டங்களில் தெலுங்கு அணி தமிழக அணியையும் புனே அணி ஹரியானா அணியையும் எதிர்கொள்கின்றன. நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் தெலுங்கு அணி பெங்களூர் அணியையும் தில்லி அணி மும்பை அணியையும் வென்றன. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கோவா அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. கோவையில் நடைபெறும் இப்போட்டி மாலை 5 மணிக்கு தொடங்குகிறது. மற்றொரு போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி மோகன் பஹான் அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் நடைபெறும் இப்போட்டி இன்றிரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. பெங்களூருவில் நேற்று நடைபெற்ற போட்டியில் பெங்களூரு அணி 1-0 என்ற கோல் கணக்கில் பஞ்சாப் அணியை வென்றது. கனடாவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் வீர் சோட்ரா அணி மெக்சிகோவின் லியோனல் கோடினஸை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆப்பிரிக்க நாடுகள் பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று தாயகம் திரும்புகிறார். மத்திய அரசு ஊழியர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி இணையதளத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். சுகாதாரம் மற்றும் ஆயுள் காப்பீடு பிரீமியம் தொகைக்கான GST வரி விகிதத்தை குறைப்பது குறித்து இரு அமைச்சகங்களின் பிரதிநிதிகள் குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. தேசிய வேளாண் மாநாட்டை அத்துறைக்கான அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். ரஞ்சிக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணிக்கு எதிரான ஆட்டத்தில் தமிழக அணி முதல் இன்னிங்ஸில் 1 விக்கெட் இழப்பிற்கு 379 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.